ஓம் சாந்தி. 16/12/2024. இனிமையான குழந்தைகளே, தூய்மையாக ஆவதற்கான இந்த படிப்பு அனைத்து படிப்புகளை விடவும் சுலபமானது. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவரும் படிக்க முடியும். 84 பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். கேள்வி: ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? பதில்: ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள். முரளி நடத்துவது இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்துவிடும். நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமமாக அவசியம் ஆசிரியராக வேண்டும். என்ன படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை உள்ளது. அவர்கள் கூட எல்லை இல்லாத தந்தையின் ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமையை பெறுவார்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது சிவ ஜெயந்தி வருகிறது. அது பற்றி எப்படி புரிய வைக்க வேண்டும்? தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார், அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படியின்றி பாபா எப்படி உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதை போலவே பாபாவே அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் என்பது அல்ல. சிவ பாபா உங்களுக்கு கற்பித்துள்ளார், இந்த சரீரம் மூலமாக கற்பித்துள்ளார் என்பதை அறிந்துள்ளீர்கள். உண்மையில் நாம் சிவ பாபாவின் ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். நாம் பெயர் கூட சிவனுடையதை தான் எடுக்கிறோம். அவர் நிராகாரமானவராக உள்ளார். அவர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர்களோ சிவன் பிறப்பு இறப்பு அற்றவர். அவருக்கு பிறகு ஜெயந்தி எப்படி ஆகும் என்பார்கள்? எப்படி வரிசைப்படியாக கொண்டாடிக்கொண்டே வருகிறார்கள், கொண்டாடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறார், வாயு அவசியம் தேவை. எனவே கௌமுக் பசுவின் வாய்க்கு மகிமை உள்ளது. இந்த ரகசியம் சிறிது கடினமானது. சிவபாபாவின் காரியத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லை இல்லாத தந்தை வந்துவிட்டார். அவரிடமிருந்துதான் நமக்கு எல்லை இல்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. உண்மையில் பாரதத்திற்கு தான் எல்லை இல்லாத ஆஸ்தி இருக்கிறது, வேறு யாருக்கும் இருப்பது இல்லை. பாரதத்திற்கு தான் உண்மையான கண்டம் என்று கூறப்படுகிறது. மேலும் தந்தையை கூட சத்தியம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டி வருகிறது. ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிவது இல்லை, ஒரு சிலர் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள். இதில் யோகம் மற்றும் கல்வி இரண்டுமே நழுவிவிடக்கூடிய விஷயங்கள் ஆகும். அதில் கூட யோகம் அதிகமாக நழுவிவிடுகிறது. ஞானமோ புத்தியில் இருக்கவே இருக்கிறது, மற்றபடி நினைவை தான் அடிக்கடி மறக்கிறீர்கள். நாம் எப்படி 84 பிறவி எடுக்கிறோம் என்ற ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கவே இருக்கிறது. முதல் நம்பரில் வருபவர்கள்தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை, யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவர்களே புத்தி மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று லக்ஷ்மி நாராயணரை கூறுவார்கள். நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கதை கூட பிரசித்தமானது. பௌர்ணமி என்று அநேக இடங்களில் சத்திய நாராயணருடைய கதை நடக்கிறது. நாம் உண்மையில் பாபா மூலமாக நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கல்வியை கற்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது தூய்மையாக ஆவதற்கான படிப்பு ஆகும். மேலும் மற்ற எல்லா படிப்புகளையும் விட முற்றிலும் சுலபமானது. 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த படிப்பு அனைவருக்காகவும் ஒன்றே ஒன்றுதான். முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் வாலிபர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே கல்விதான். சிறிய குழந்தைகளுக்கும் உரிமை உள்ளது. தாய் தந்தையர் இவர்களுக்கு சிறிது சிறிதாக கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகமான நேரம் இருக்கிறது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டினுடைய தந்தைகளும் தனித்தனி ஆவார்கள். ஆத்மா என்ற குழந்தை நிராகாரமானவர், தந்தையும் நிராகாரமானவர். அந்த நிராகாரமான சிவபாபா நம்முடைய தந்தையாவார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. எவ்வளவு சிறியதாக இருக்கிறார், இதை நல்ல முறையில் நினைவு கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. ஆத்மாவாகிய நாம் கூட புள்ளியாக சிறிதாக உள்ளோம். அப்படியின்றி மேலே சென்றீர்கள் என்றால் பெரியதாக தென்படும், கீழே சிறியதாக ஆகிவிடும் என்பது அல்ல. அதுவோ பிந்து சொரூபம். மேலே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது. பிந்து ஆவார் அல்லவா, புள்ளி எப்படி தெரிய வரும்? இந்த விஷயங்கள் பற்றி குழந்தைகள் நல்ல முறையில் சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நாம் ஷரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு மேலிருந்து கீழே வந்துள்ளோம். ஆத்மா தேய்வதோ வளருவதோ கிடையாது. உறுப்புகள் முதலில் சிறியதாகவும் பின்னால் பெரியதாகவும் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் எப்படி புரிந்துள்ளீர்களோ அதே போல பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். வரிசைப்படியாக யார் எவ்வளவு படித்துள்ளார்களோ அவ்வளவே அவசியம் படிக்கிறார்கள். அனைவரும் கற்பிப்பதற்காக அவசியம் ஆசிரியராக வேண்டும். தந்தையிடம் ஞானம் உள்ளது. அவர் இவ்வளவு சிறியதாக இருக்கும் பரமாத்மா ஆவார். எப்பொழுதும் பரம்தாமத்தில் இருக்கிறார். இங்கு ஒரே ஒரு முறை சங்கமத்தில் வருகிறார். மிகவும் துக்கமுடையவராக ஆகும் பொழுதுதான் தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள். வந்து எங்களை சுகமுடையவர்களாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார். பாபா வந்து எங்களை தூய்மையற்ற உலகத்திலிருந்து புதிய சத்தியுகமான சுகமுடைய தூய்மையான உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கு செல்வதற்கான வழியை கூறுங்கள் என்று நாம் அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் இப்பொழுது அறிந்துள்ளார்கள். அதுவும் அவரே வரும்பொழுதுதான் வழியை கூற முடியும். எப்பொழுது உலகம் மாற வேண்டியுள்ளதோ அப்பொழுதுதான் அவர் வருவார். இது மிகவும் எளிய விஷயங்கள், குறித்துக் கொள்ள வேண்டும். பாபா இன்று இதை புரிய வைத்துள்ளார். நாம் கூட இவ்வாறு புரிய வைக்கிறோம். இவ்வாறு பயிற்சி செய்து வாய் திறந்துவிடும். நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் அவசியம் முரளிதரன் ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். அந்த படிப்பு இந்த உலகிற்காக தான் இருக்கிறது. இது வருங்கால புது உலகிற்கான படிப்பு. அங்கோ எப்பொழுதும் சுகமே சுகமாக இருக்கும். அங்கு துன்புறுத்தக்கூடிய 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. இங்கு ராவண ராஜ்யம், அதாவது அந்நிய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள்தான் முதலில் உங்களுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள். நீங்கள் புது உலகம் என்பீர்கள். பிறகு பாரதத்திற்கு தான் பழைய உலகம் என்று கூறப்படுகிறது. பாரதம் புது உலகத்தில் என்று பாடலும் உள்ளது. அப்படியின்றி புது உலகத்தில் இஸ்லாமியர் பௌத்தர் என்று கூறுவார்கள் என்பது அல்ல. தந்தை குழந்தைகளாகிய நம்மை எழுப்புகிறார் என்பது இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. நாடகத்தில் பாகமே அவருடையது. இவ்வாறுதான் உள்ளது. பாரதத்தை தான் வந்து சொர்க்கமாக ஆக்குகிறார். பாரதம்தான் முதல் தேசம். முதலில் இருந்த பாரத தேசத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தின் ஆயுள் கூட அளவுக்கு உட்பட்டது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறுவது எல்லை இல்லாததாக ஆகிவிடுகிறது. லட்சக்கணக்கான வருடங்களின் எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரவே முடியாது. புதிய பாரதமாக இருந்தது. இப்பொழுது பழைய பாரதம் என்றே கூறுவார்கள். பாரதம்தான் புதிய உலகமாக ஆகிவிடும். நாம் இப்பொழுது புது உலகின் அதிபதியாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது ஆத்மா புதியதாக தூய்மையாக ஆகிவிடும் என்று தந்தை ஆலோசனை கூறியுள்ளார். பிறகு ஷரீரம் கூட புதியதாக கிடைக்கும். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே சத்தோ பிரதானமாக ஆகிறது. உங்களுக்கு ராஜ்யம் கிடைப்பதே சுகத்திற்காக. இதுவும் நாடகம், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. புதிய உலகத்தில் சுகம் மற்றும் அமைதி இருக்கும். அங்கு எந்த ஒரு புயல் ஆகியவை இருக்காது. எல்லை இல்லாத அமைதியில் அனைவரும் அமைதியாக ஆகிவிடுவார்கள். இங்கு இருப்பது அமைதியற்ற தன்மை, எனவே அனைவரும் அமைதி இல்லாமல் உள்ளார்கள். சத்தியுகத்தில் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். அதிசயமான விஷயங்கள் அல்லவா இது? ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். இவை எல்லை இல்லாத விஷயங்கள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சட்டக்கல்வி, பொறியியல் ஆகியவை படிக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் எல்லை இல்லாத ஞானம் உள்ளது. ஒரே ஒரு முறை தந்தை வந்து எல்லை இல்லாத நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதற்கு முன்பு எல்லை இல்லாத நாடகம் எப்படி நடக்கிறது என்ற இந்த பெயர் கூட கேள்விப்படவில்லை. இப்பொழுது சத்யுகம், த்ரேதா, அவசியம் அது கடந்துவிட்டது. அதில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதை புரிந்துள்ளீர்கள். த்ரேதா யுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. பின்னால் மதங்கள் வந்தன. இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், அனைத்து தர்மங்களை பற்றியும் முழுமையாக தெரியும். இவை அனைத்தும் 2500 வருடங்களுக்குள் வந்துள்ளன. அதில் 1250 வருடம் கலியுகம். அனைத்து கணக்கும் உள்ளதல்லவா? அப்படியின்றி சிருஷ்டியின் ஆயுளே 2500 வருடங்கள் ஆகும் என்பது அல்ல. நல்லது, பிறகு வேறு யார் இருந்தார்கள்? சிந்திக்கப்படுகிறது. இவர்களுக்கு முன்னால் உண்மையில் தேவி தேவதை அவர்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2500 வருடங்களில், மற்ற பாதியில் அவை அனைத்தும் இருந்தன. இதைவிட அதிகமான கணக்கு வழக்கு வேறு யாரும் எடுக்க இயலாது. முழு பங்கு, முக்கால் பங்கு, பாதி மற்றும் கால் என 4 பகுதிகள் உள்ளன. முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவார்கள். பாதியில் இவை உள்ளன. சத்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம், த்ரேதாயுகத்தில் சந்திர வம்ச ராமராஜ்யம். இதை நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். எனவே யார் முதன் முதலில் சத்தியுகத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவசியம் அனைவரையும் விட நீண்ட ஆயுள் இருக்கும். கல்பம் 5000 வருடங்களினுடையது. அவர்கள் 84,00,000 ஜீவராசிகள் என்று கூறிவிடுகிறார்கள். எனவே கல்பத்தின் ஆயுள் கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இவ்வளவு பெரிய உலகம் இருக்கவும் முடியாது. எனவே அவை எல்லாமே அஞ்ஞானம் மற்றும் இது ஞானம் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஞானம் எங்கிருந்து வந்தது என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை, அவர்தான் வாய் மூலமாக ஞானம் அளிக்கிறார். பசுவின் வாய் என்று கூறுகிறார்கள். இந்த பசு தாய் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறார். இந்த கொஞ்ச விஷயங்களை புரிய வைப்பது மிக சுலபமானது. ஒரு நாள் புரிய வைத்து பிறகு விட்டு விட்டீர்கள் என்றால் புத்தி வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபட்டுவிடும். பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் கற்பிக்கப்படுகிறதா? இல்லை, தினந்தோறும் முறைப்படி படிக்க வேண்டி இருக்கும். ஞானம் ஒரு நாளில் புரிய வைக்கப்படுவது இல்லை. எல்லை இல்லாத தந்தை நமக்கு கற்பிக்கிறார். எனவே அவசியம் எல்லை இல்லாத படிப்பாக இருக்கும். எல்லை இல்லாத ராஜ்யம் அளிக்கிறார். பாரதத்தில் எல்லையில்லாத ராஜ்யம் இருந்தது அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் எல்லையில்லாத ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்த ஆட்சியை எப்படி பெற்றார்கள் என்று கேட்கும் அளவிற்கு இந்த விஷயங்கள் யாருடைய கனவிலும் கூட கிடையாது. அவர்களிடம் தூய்மை அதிகமாக இருந்தது. யோகி ஆவார்கள் அல்லவா? எனவே ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். நாம் தான் யோகியாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து போகி ஆக வேண்டியுள்ளது. இவர்கள் கூட அவசியம் புனர்ஜென்மத்தில் வந்திருக்க கூடும் என்பதை மனிதர்கள் அறியாமல் உள்ளார்கள். இவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறப்படுவது இல்லை. இவர்களுக்கு முன்னால் 84 பிறவிகள் எடுத்திருக்க கூடியவர்கள் யாரும் இல்லை. முதன் முதலில் யார் சத்தியுகத்தில் ஆட்சி புரிகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். பிறகு வரிசை கிரமமாக கீழே வருகிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் தான் தேவதை ஆகி விடுவோம். பிறகு நாம் தான் க்ஷத்ரியர். டிகிரி குறைந்து விடுகிறது. பூச்சிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி என்று பாடப்படுகிறது. சத்துவ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிறீர்கள். இதுபோல புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கீழே சென்று விடுவீர்கள். இது எவ்வளவு சுலபமானது! ஆனால் மாயை எப்பேற்பட்டது என்றால் எல்லா விஷயங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. இந்த எல்லா குறிப்புகளையும் ஒன்று சேர்த்து புத்தகம் ஆகியவை தயாரிக்கலாம். ஆனால் அவையொன்றும் இருக்காது. இது தற்காலிகமானது. தந்தை ஒன்றும் கீதையை கூறியிருக்கவில்லை. தந்தை எப்படி இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அவ்வாறே புரிய வைத்து இருந்தார். இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவை எல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்டுள்ளன. விநாசம் ஆகிவிடும் பொழுது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எரிந்து போய்விடும். சத்தியுக திரேதா யுகத்தில் எந்த ஒரு புத்தகம் போன்றவை இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது. எவ்வளவு பொருட்கள் செய்கிறார்கள்! ராவணனை உருவாக்குகிறார்கள். ஆனால் அறிவு இல்லாமல் ஒன்றுமே கூற முடியாமல் உள்ளார்கள். இவை ஒவ்வொரு வருடமும் உருவாக்குகிறார்கள், எரிக்கிறார்கள். எனவே அவசியம் இவர் பெரிய எதிரி ஆவார் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் எதிரி எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டார். எனவே ஒருவேளை எதிரி போலும் என்று நினைக்கிறார்கள். ராமருடைய சீதையை கடத்தி கொண்டு போகிறார் என்றால் பெரிய கொள்ளைக்காரன் ஆவார் அல்லவா? எப்பொழுது கடத்தினார் த்ரேதா என்று கூற வேண்டுமா? இல்லை, த்ரேதா கடைசியிலா? இந்த விஷயங்கள் பற்றி சிந்திக்கப்படுகிறது. எப்பொழுது கடத்தி இருக்க வேண்டும்? எந்த ராமரின் சீதை கடத்தப்பட்டார்? ராமர் சீதையினுடைய ராஜதான் நடந்ததா? ஒரே ஒரு ராமர் சீதை தான் வந்து கொண்டு இருப்பார்களா? இதனை சாஸ்திரங்களில் ஒரு கதை போல எழுதிவிட்டுள்ளார்கள். எந்த சீதை என்று சிந்திக்க வேண்டும். ராமர் சீதையின் 12 நம்பர்கள் இருப்பார்கள் அல்லவா? எனவே எந்த சீதையை கடத்தினார்? அவசியம் பின்னால் இருப்பவராக இருக்கக்கூடும். இவர்கள் ராமரின் சீதை கடத்தப்பட மாட்டார் என்று கூறுகிறார்களே. இப்பொழுது ராமருடைய ராஜ்யத்தில் முழு காலமும் ஒரே ஒருவருடைய ராஜ்யம் இருக்காது, பரம்பரை இருந்திருக்கும். எனவே எந்த நம்பர் சீதை கடத்தப்பட்டார்? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குளிர்ந்த தன்மையுடன் பிறருக்கு இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கலாம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு அடி வாங்கி வாங்கி துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மிக துக்கமடையும் பொழுது பாபா இந்த துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று புலம்புகிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள். ராவணன் ஏதோ ஒரு பொருள் கிடையாது அல்ல அல்லவா? அப்படி இருந்திருந்தால் பிறகு தங்களுடைய ராஜாவை ஒவ்வொரு வருடமும் ஏன் கொள்கிறார்கள்? ராவணனுக்கு அவசியம் மனைவி கூட இருக்கக்கூடும். மண்டோதரி என்று காண்பிக்கிறார்கள். மண்டோதரிக்கு கொடும்பாவி செய்து எரித்ததாக ஒரு பொழுதும் எங்கும் பார்க்கவே இல்லை. எனவே இது பொய்யான மாயை, பொய்யான சரீரம் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் பொய்யான மனிதரிலிருந்து உண்மையான தேவதையாக ஆவதற்காக அமர்ந்துள்ளீர்கள். வித்தியாசம் உள்ளதல்லவா? அங்கோ எப்பொழுதும் உண்மையை பேசுவார்கள். அது உண்மையான கண்டமாகும், இது பொய்யான கண்டம். எனவே பொய்யே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஞானக்கடலான தந்தை தினமும் படிப்பிக்கும் எல்லையில்லாத படிப்பின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். தாங்கள் படித்ததை பிறருக்கு படிப்பிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த எல்லையில்லாத நாடகம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? இது அனாதியான, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அதிசயமான நாடகம் என்ற இந்த ரகசியத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும். வரதானம் தூய்மையினும் உயர்ந்த தாரணை மூலமாக ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரமுள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. உங்களுடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணை தூய்மை. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை, கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பான வேறு தர்மம் கிடையாது. ஏனென்றால் தூய்மை உள்ள இடத்தில் தூய்மைக்கு மாறான வீண் எண்ணங்களின் அடையாளம் இருக்காது. அத்தகைய முழு தூய்மையான சம்ஸ்காரத்தை தனக்குள் நிரப்புபவரே சக்தி வாய்ந்த ராஜா ஆவார். இப்போதைய உயர்ந்த சம்ஸ்காரங்களின் ஆதாரத்தால் நாளைய உலகம் அமைகிறது. இன்றைய சம்ஸ்காரம் நாளைய உலகின் அஸ்திவாரம். ஸ்லோகன்: எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தினம் ஆகிறார். ஓம் சாந்தி.